சமயத்து மெய்பொருள் இயேசுவே வேதங்கள் கூறிடும் கருப்பொருள் இயேசுவே மெய்பொருள் இயேசுவே
வேத ஆராய்ச்சி அன்பர்களை அன்பராம் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். அன்பர்களை, ஒலிபரப்பப்படும் நிகழ்ச்சிகள் இயற்கை சூழ்நிலையால் பாதிக்கப்படாமல் தெளிவாக கேட்க நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். அநேகமாயிரம் பொன் வெள்ளியை காட்டிலும் மிகுந்து போற்றப்படத்தக்க வேதத்தை நாம் கற்றுக்கொள்வோம்.
நம்ம ஆயுளை வீணாக கழிப்போமோ? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்நாட்களிலே நாம் யாக்கோபு எழுதின பொதுவான நிருபத்திலிருந்து வசனங்களை கற்று வருகிறோம். இன்று நாம் யாக்கோபு முதலாம் அதிகாரம் 16 வசனம் முதல் சிந்திப்போம். வாசிக்கிறேன். என் பிரியமான சகோதரரே, மோசம் போகாதிருங்கள். இதன் அர்த்தம் என்னவென்றால் அலைந்து திரிதல் என்பதாகும். இங்கேயும் அங்கேயும் சுற்றித் திரிதல். இயேசு கிறிஸ்து கூறிய ஓமையிலே காணாமற் போன ஆட்டை போன்ற ஒரு நிலை. அந்த ஆட்டை தேடி மெய்ப்பன் போனதை குறித்து நாம் வேதத்திலே பார்க்கிறோம். யாக்கோபு இங்கே சொல்லுகிறது இதுதான், அலைந்து திரியாதிருங்கள். பாவத்தினாலே ஏதாவது நன்மையை பெற்றுவிட முடியும் என்று எண்ணம் கொள்ளாதிருங்கள் என்று சொல்கிறார். ஒரு பாவியான மனுஷன் தொடர்ந்து பாவத்திலே நிலைத்திருக்கிற மனிதன் தேவனுடன் எந்த ஒரு தொடர்பும் இல்லாதிருப்பான். அவன் மறுபடியும் பிறந்த அனுபவத்தை பெறாதவனாயிருக்கிறான். நீங்கள் பாவத்திலே வாழ்ந்து அதிலே மகிழ்ச்சி கொண்டிருக்கிற ஜனக்கூட்டமாயிருப்பீர்கள் என்றால் நீங்கள் தேவனுடைய பிள்ளை அல்ல என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். ஒரு நிகழ்ச்சி நமக்கு இதை தெளிவுபடுத்தும். இரண்டு மனிதர்களுக்கிடையே வாக்குவாதம் நடைபெற்றது. ஒருவர், நாம் ரட்சிக்கப்பட்ட பிறகு அதை ஒருபொழுதும் இழந்து போக மாட்டோம் என்ற நம்பிக்கையுடையவர். மற்றவர், நம்முடைய ரட்சிப்பை இழந்து போகும் வாய்ப்பு உண்டு என்று நம்புகிறவர். இந்த இரண்டாவது நபர் முதலாவது நபரை பார்த்து, நான் உங்களுடைய கோட்பாட்டை பின்பற்றினேன், ஆனால் நான் பாவத்திலே மூழ்கி வாழ்க்கையை நடத்துவேன் என்று சொன்னார். அதற்கு முதலாவது நபர், ஒரு உண்மையான தேவ பிள்ளையை எவ்வளவு பாவங்கள் உள்ளே வந்தால் நிரப்ப முடியும் அல்லது திருப்திப்படுத்த முடியும் என்று கேட்டார். இது ஒரு சிறந்த கேள்வி இல்லையா? நீங்கள் பாவத்திலே திருப்தி அடைந்திருந்தால் நீங்கள் விசுவாச வாழ்க்கையிலேதான் இருக்கிறீர்களா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியம். ஆம், தேவ பிள்ளையான உங்களால் ஒரு பாவத்தை கூட செய்துவிட்டு திருப்தியாக இருக்க முடியாது. மனதிலே ஏதோ ஒரு வெறுமை வந்துவிட்டதை உடனடியாக நீங்கள் உணர முடியும். ஒரு ஊழியர் இவ்வாறு விளக்கம் கூறினார். ஒருவர் பாவத்திலே விழுந்துவிட்டால் அதற்காக வருந்தி துக்கப்படுவாரானால் அவர் ஒரு பரிசுத்தவான். ஆனால் அந்த பாவத்திற்காக மேன்மை பாராட்டுகிறவன் பிசாசாயிருக்கிறான், தீமையானவனாயிருக்கிறான் என்று சொல்கிறார். அருமையானவர்களே, நம் எல்லாருக்குமே சோதனை வரத்தான் செய்யும். ஆனால் அதில் பாவம் பிறக்காதபடி நாம் பார்த்துக் கொள்ள வேண்டியது அவசியம். நீங்கள் சோதனைக்கு இணங்கி போவீர்கள் என்றால் அங்கே கருச்சிதைவு என்பது கிடையாது. பாவமானது கற்பம் தரித்து பாவமான பிள்ளையை பெற்றெடுத்துவிடும். பாவமும் மரணமும் அதன் முடிவான விளைவாயிருக்கும். யாக்கோபு முதலாம் அதிகாரம் 17 வசனத்தை பாருங்கள். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. நிலவின் ஒரு பகுதி வெளிச்சமாயிருக்கும் பொழுது மறுபகுதி இருளாயிருக்கிறது. ஆனால் தேவனில் இருளான பக்கம் என்பதே கிடையாது. நாம் வெயிலிலே செல்லும் பொழுது நமக்கு ஒரு நிழல் ஏற்படுவதை பார்த்திருக்கலாம். நீங்களும் நானும் நிழலை உடையவர்களாயிருக்கிறோம். ஒருமுறை அலெக்சாண்டர் தன்னுடைய ஆசிரியரான அரிஸ்டாட்டிலை பார்த்து தான் சாதித்த செயல்களை பற்றி சொல்வதற்காக போயிருந்தார். அவர் பார்க்க போன வேளையிலே அரிஸ்டாட்டில் குளித்துக் கொண்டிருந்தார். ஆகவே அலெக்சாண்டர் வீட்டின் வாசலின் குறுக்காக நின்று கொண்டிருந்தார். அவ்வாறு நின்று கொண்டு தன்னுடைய உலக படையெடுப்பிலே நிகழ்ந்தவற்றை பற்றி கூறிக்கொண்டிருந்தார். அவ்வாறு கூறிவிட்டு, ஆகவே நீங்கள் உலகிலே எதை விரும்பினாலும் அதை நான் உங்களுக்கு தர விரும்புகிறேன், தயாராயிருக்கிறேன், உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அரிஸ்டாட்டில், நீ எனக்கு வெளிச்சத்தை விட்டு தள்ளி நின்றால் போதும் என்றாராம். அலெக்சாண்டர் வாசலிலே நின்று வெளிச்சம் வருவதை அடைத்துக் கொண்டு நின்றபடியினாலே அவ்வாறு கூறினார். ஆம், நாம் எல்லாருமே அவ்விதமாகவே நிழலை உடையவர்களாயிருக்கிறோம். ஆனால் தேவனிடத்திலே எந்த ஒரு நிழலும் இல்லை. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் இல்லை என்று வசனம் சொல்கிறது. தேவனுடைய படைப்புகளின் நியமங்கள் வெளிப்படுத்துவதைப் போல தேவன் மாறுபடுகிறவர் அல்ல, அவர் வித்தியாசப்படுகிறவரும் அல்ல. இன்று சில தேவ பிள்ளைகள் நினைப்பது போல திடீரென்று உற்சாகமாக ஆவியிலே எழுப்புதலாகவும் திடீரென்று மந்தமானவர்களாகவும் இங்கே அங்கே போகிறவர்களாகவும் இருப்பது போல தேவன் இருப்பதில்லை. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி என்று இந்த வசனத்தின் துவக்கத்திலே வாசித்தோம். மேலை நாடு ஒன்றிலே ஒரு ஊழியரும் அவருடைய நண்பரும் இவ்வாறு பேசிக் கொண்டிருந்தார்கள். அந்த நண்பர் ஒரு எல்ஐசி முகவர். அவரிடத்திலே ஊழியர், இந்த வீட்டை குறித்த எல்ஐசி பாலிசியிலே சில காரியங்கள் உட்படாது என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, அது என்ன? குறிப்பாக தேவனுடைய எந்த ஒரு செயலும் வீட்டிற்கு நடந்தால் அதற்கு இந்த பாலிசி பொறுப்பேற்காது என்று சொல்லப்படுகிறதே, அதன் பொருள் என்ன என்று கேட்டார். மேலும் ஊழியர், தேவன் என்னுடைய வீட்டிற்கு அப்படி என்ன செய்து விடுவார் என்று கேட்டார். உடனே அந்த எல்ஐசி முகவர், அதாவது உங்கள் வீட்டிற்கு தேவ செயலினாலே புயலின் சேதமோ மற்றும் சுனாமி போன்றவற்றால் ஏற்படும் பாதிப்பிற்கோ இந்த பாலிசி பணம் கிடைக்காது என்றார். உடனே ஊழியர், இந்த காரியங்களுக்காக தேவனை குறை கூறலாமா என்றார். இந்த அநேகர் தேவனை இவ்வாறுதான் குறை கூறுகிறவர்களாக இருக்கிறார்கள். ஆம் அருமையானவர்களே, உங்களுக்கு நன்மையான எந்த ஈவும் உண்டானால் அது தேவனால் உண்டானதாகும். தேவன் நன்மையானவற்றை தருகிறார். கர்த்தர் உங்களுக்கு செய்து கொண்டிருக்கும் நன்மைகளை ஒவ்வொன்றாக எண்ணி பாருங்கள். நல்ல சூரிய ஒளி, மழை, மேகமூட்டமான நாள், பிரகாசமான நாள், பச்சை புல்வெளி, நீங்கள் குடிக்கும் அருமையான தண்ணீர், சுவாசிக்கும் காற்று, இவைகளை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். தேவன் சுத்தமான தண்ணீரையும் காற்றையுமே தருகிறார். மனிதன் தான் அதை மாசுபடுத்தி விடுகிறான். பிரியமானவர்களே, தேவன் நன்மையான ஈவை தருகிறார். தேவன் நல்லவர். அவர் எவ்வளவு நல்லவர் என்பதை நீங்களும் நானும் முழுமையாக உண்மையாக உணரவில்லை. யாக்கோபு முதலாம் அதிகாரம் 18 வசனத்தை பாருங்கள், வாசிக்கிறேன். அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன்களாவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். இது மறுபடியும் பிறப்பது அல்லது புதுப்பிறப்பை குறித்து கூறுகிறது என்று உறுதியாக சொல்லலாம். அவர் நம்மை எவ்வாறு ஜெனிப்பித்தார்? சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார் என்று வசனம் சொல்கிறது. ஜெனிப்பித்தல் என்பதற்கு பெற்றெடுத்தல் என்று அர்த்தமாகும். சிலர் இவ்வாறு சொல்வதை ஒருவேளை நீங்கள் கேட்டிருக்கலாம். நான் பாவியாக இருக்க வேண்டும் என்று அவர் முன் குறித்திருந்தால் என்னால் அதை குறித்து ஒன்றுமே செய்ய முடியாது. நான் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று அவர் முன் குறித்திருந்தால் நான் ரட்சிக்கப்படுவேன் என்று சொல்வார்கள். அருமையானவர்களே, இங்கே இரண்டு சித்தங்கள் ஈடுபட்டிருப்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். அவர் சித்தம் கொண்டு நம்மை ஜெனிப்பித்தார் என்று இந்த வசனம் சொல்கிறது. இந்த ஜெனிப்பித்தலிலும் கற்பந்தரித்தல் என்ற வார்த்தை இருக்கிறது. கற்பந்தரித்தலில் இருவரின் ஐக்கியம் இருக்கிறது. ஆகவே அவருடைய சித்தம் நம்முடைய சித்தத்தோடு இணையும் பொழுதே நாம் மறுபடியும் பிறப்பதற்கு கற்பந்தரித்தல் நிலையை அடைகிறோம். பின்னர் மறுபடி பிறக்கிறோம். அதிலே எனக்கு எந்த பொறுப்பும் இல்லை என்று யாரும் கூற முடியாது. எவரும் அழிந்து போக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம் அல்ல. நீங்கள் சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பிக்கப்பட்டீர்கள். நீங்கள் தேவனிடத்திலே வர விருப்பம் தெரிவிக்கும் பொழுது, நீங்கள் தேவ வசனத்தை விசுவாசிக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது நீங்கள் மறுபடியும் பிறந்த அனுபவத்தை அடைகிறீர்கள். 1 பேதுரு 1:23 என்ன சொல்கிறது? அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. தொடர்ந்து யாக்கோபு 1:19 வசனத்தை பார்ப்போம். ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். ஆகையால் என் பிரியமான சகோதரரே என்று சொல்கிறார். ஏற்கனவே நாம் பார்த்தது போல யாக்கோபு தேவனுடைய பிள்ளைகளோடு பேசிக் கொண்டிருக்கிறார். யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் என்று சொல்வதிலே எதை தீவிரமாய் கேட்க சொல்கிறார்? தேவனுடைய வார்த்தையை தான் அவ்வாறு கேட்கும்படியாக சொல்கிறார். நீங்கள் தேவனுடைய வசனத்தினாலே பிறந்துவிட்டால் மட்டும் போதாது, நீங்கள் தேவனுடைய வார்த்தையிலே வளர வேண்டியதும் அவசியம். உங்களுக்கு ஜீவனுள்ள வல்லமையான இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கான வேத வசனம் இருக்கிறது. 1 கொரிந்தியர் 2:14 ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான், அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும், அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளானதால் அவைகளை அறிய மாட்டான் என்று பவுல் சொல்லியிருக்கிறார். நீங்கள் தேவனுடைய ஆவியை உங்களுக்குள்ளாக பெற்றிருப்பீர்களானால் தேவனுடைய பிள்ளைகளான உங்களோடு அவர் பேச விரும்புகிறார். தேவனுடைய வசனத்தை உங்களுக்கு அவர் போதிக்க விரும்புகிறார். இந்த உலகத்தின் சிருஷ்டிகரும் பாவிகளின் மீட்பருமாகிய தேவன் உங்களோடு பேச விரும்புகிறார். இது எத்தனை அருமையான ஒரு சிலாக்கியம் இல்லையா? பிரியமானவர்களே, யாக்கோபு சொல்கிறார், யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயிருங்கள், அதாவது ஜாக்கிரதையாயிருங்கள் என்று சொல்கிறார். ஒரு ஊழியர் சொல்லும்பொழுது, எனக்கு சில வேளைகளிலே சபையிலே பிரசங்கிக்கும் போது மக்களை விழிப்புணர்வடைய செய்ய வேண்டும் என்று தோன்றும், ஆகவே அப்பொழுது வெளியுங்கள் என்று சத்தமாக சொல்ல தோன்றும், இல்லாவிட்டால் இந்த இடம் தீப்பற்றி எரிகிறது என்று சொல்ல வேண்டும் போல இருக்கும். ஏனென்றால் சபை மக்கள் அந்த அளவிற்கு உணர்வற்று அசைவற்று இருக்கும் பொழுது அவர்களை விழிப்புடன் இருக்க, அவர்களுக்குள்ள ஒரு அசைவு உண்டாக்க இவ்வாறு சொல்ல விரும்புகிறேன் என்று சொல்கிறார். அதே போல நாமும் விழிப்புடன் வேத வசனத்தை கேட்க தீவிரமாயிருக்க வேண்டும். அடுத்ததாக அதே வசனத்திலே பேசுகிறதற்கு பொறுமையாயும் என்று நாம் வாசிக்கிறோம். தேவன் நமக்கு இரண்டு காதுகளையும் ஒரே ஒரு வாயையும் கொடுத்திருக்கிறார். இதிலே ஒரு முக்கியமான தேவனுடைய திட்டம் அல்லது காரணம் இருக்க வேண்டும். நாம் அதிகமாக பேசுவதனாலே உண்மையாகவே ஆபத்து இருக்கிறது என்று சிலர் ரட்சிக்கப்பட்டவுடன் சாட்சி சொல்லும்படி கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். அவ்வாறு சாட்சி சொல்வது அவசியம் என்று வாதிடுகிறவர்களும் உண்டு. ஆனால் இவ்வாறு விசுவாச வாழ்க்கையிலே புதிதாக பிறந்தவர்கள் உடனே சாட்சி பகர்வது சிறந்த ஒன்றாக இருக்க முடியாது. கடந்த இரவிலே ஒரு மனிதர் ரட்சிக்கப்பட்டவுடன் அடுத்த நாள் காலையிலே நாம் அவருடைய சாட்சியை கேட்க விரும்புகிறோம். குறிப்பாக அவர் ஒரு பெயர் பெற்ற மனிதராக இருந்தால், அல்லது செல்வந்தராக இருந்தால், அல்லது புகழ்பெற்ற ஒரு மனிதராக இருந்தால், அல்லது மிகவும் மோசமானவராக இருந்து இப்பொழுது கிறிஸ்துவுக்குள்ளே வந்திருந்தால், நாம் அப்படிப்பட்டவர்களின் அனுபவ சாட்சியை கேட்க மிகவும் வாஞ்சையாயிருக்கிறோம். ஆனால் இவர்கள் எல்லாம் பேச தாமதிக்க வேண்டியது அவசியம் பிரியமானவர்களே. ஏனென்றால் இவர்கள் வேதத்தை கற்று புரிந்து கொள்ள இன்னும் கொஞ்சம் காலம் தேவையானதாயிருக்கிறது. அதற்கு முன்பு அவர்கள் பேசுவார்களானால் வேதத்திற்கு முரணான புதிய இறையியல் காரியங்களை சொல்லிவிடுவார்கள். பின்னர் இதற்கு வருந்த வேண்டியதாகும். தேவன் சொல்கிறார், நாம் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் இருக்க வேண்டும். அப்படியானால் நாங்கள் சாட்சியே சொல்லக்கூடாது என்கிறீர்களா என்று ஒருவேளை சிலர் கேட்கலாம். ஆனால் நீங்கள் மிகவும் கவனமாக வேதத்தின் அடிப்படையிலே சொல்ல பழக வேண்டும். அன்பானவர்களே, சாக்ரடீஸை குறித்து ஒருவேளை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். அவருடைய வாழ்க்கையிலே நடந்ததாக ஒரு காரியம் சொல்லப்படுகிறது. சாக்ரடீஸ் ஒரு தத்துவ ஞானி மட்டுமல்ல, ஒரு பள்ளியின் ஆசிரியராகவும் இருந்தார். அப்பொழுது ஒரு மாணவனை அவரிடத்திலே சேர்க்க வந்தார்கள். வந்த அந்த இளம் வாலிபன் சுமார் 10 நிமிடமாவது தன்னை பற்றி அறிமுகம் செய்திருப்பான். இறுதியாக அந்த மாணவன் ஒரு வழியாக பேச்சை நிறுத்தினான். உடனே சாக்ரடீஸ் அவனை பார்த்து, நான் உன்னை என்னுடைய மாணவனாக சேர்த்துக் கொள்கிறேன், ஆனால் உனக்கு 2 மடங்கு கட்டணம் வசூலிப்பேன் என்றார். உடனே அந்த மாணவன், ஏன் 2 மடங்கு கட்டணம் என்று கேட்டான். அதற்கு சாக்ரடீஸ், ஏனென்றால் முதலாவதாக நான் உருடைய நாக்கை எவ்வாறு கட்டுப்படுத்த வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்த பின்னர் தான் அதை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்க வேண்டியது இருக்கிறது என்று சொன்னார். யாக்கோபு இங்கே வசனத்தில் என்ன சொல்கிறார்? கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் இருக்க வேண்டும் என்கிறார். தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய வசனத்தை தாங்கள் அறியாததை வெளிப்படுத்துவதை குறித்து மிகவும் கவனமாயிருக்க வேண்டும். அவருக்கு செவி கொடுத்து கேளுங்கள். மீட்கப்பட்டவர்கள் அப்படி சொல்வார்களாக என்று வேதம் சொல்கிறது. நாம் என்ன சொல்லுகிறோம் என்பதை குறித்து மிகவும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் பிரியமானவர்களே. அடுத்ததாக கோபிக்கிறதற்கு தாமதமாயும் என்று அதே வசனத்திலே பார்க்கிறோம். தாமதிக்க வேண்டிய காரியங்களிலே இது முதன்மையானது என்று சொல்லலாம். கோபம் கொண்டு செயல்படுவது உடனே நடக்கக்கூடாது. இதனால் அநேக ஆவிக்குரிய உலக பிரச்சனைகளை தவிர்த்துவிடலாம். சிலர் வேதத்தில் அடிப்படைவாதிகளாக இருப்பார்கள். இவர்கள் தங்களுடைய கருத்திற்கு ஒத்து வராதவர்களுடன் சிறிய விஷயத்திற்கெல்லாம் வாதிட்டுக் கொண்டே இருப்பார்கள். அருமையானவர்களே, இது தேவையில்லாத காரியம். ஏனென்றால் நமக்கு எல்லா காரியங்களும் தெரியாது என்பதை நாம் உணர வேண்டும். நாம் கோபிக்கிறதற்கு தாமதமாக இருக்க வேண்டும் என்று வேதம் அறிவுறுத்துகிறது. உண்மையாக நடந்த மற்றொரு சம்பவத்தை சற்றே கவனியுங்கள். யோனத்தான் எட்வர்ட்ஸ் என்ற கடவுளுடைய மனிதருடைய வாழ்க்கையிலே இது நடந்தது. அவருக்கு ஒரு மகள் இருந்தாள். அவளுக்கு கட்டுக்கடங்காத கோபம் வரும். அவளை திருமணம் முடித்துக் கொள்ள ஒரு வாலிபன் விரும்பி அவரிடம் வந்து அதை குறித்து பேசினான். உடனே யோனத்தான் அவர்கள், உனக்கு அவளை தர இயலாது என்றார். அதற்கு அந்த வாலிபன், நான் அவளை திருமணம் முடிக்க விரும்புகிறேன் என்றான். மீண்டும் யோனத்தான், இல்லை, அவளை உனக்கு தர முடியாது என்றார். அதற்கு வாலிபன், ஏன், அவளும் என்னை விரும்புகிறாள் என்றான். மீண்டும் யோனத்தான், அவளை உனக்கு தர இயலாது என்றார். அதற்கு அவன், நான் ஏன் அவளை திருமணம் பண்ண இயலாது என்றான். அதற்கு அவர், ஏன் தெரியுமா, அவள் உன்னை அடைய தகுதி உள்ளவள் அல்ல என்றார். வாலிபன் உடனே, ஏன், அவள் ஒரு தேவ பக்தி உள்ள பெண், தேவனுடைய கிருபையினாலே சேர்ந்து வாழ முடியாத நபரோடும் சேர்ந்து வாழ இயலுமே என்றானாம். அருமையானவர்களே, இன்று தேவ பக்தியுள்ள அநேகருடைய வாழ்க்கையை இந்த தாமதமற்ற கோபம், கட்டுப்பாடற்ற கோபமே கெடுத்துக் கொண்டிருக்கிறது. அவர்கள் சாட்சியை அது அளிக்கிறது. இவர்கள் தேவ பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதற்கு கூட தகுதியற்றவர்களாய் காணப்படுகிறார்கள். அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையை குறித்து சற்றே எண்ணி பார்ப்பீர்களா? உங்களுக்கு கட்டுக்கடங்காத கோபம் வருகிறதா? இந்த கோபத்தினாலே எத்தனை உறவுகளை, எத்தனை வரவுகளை இழந்திருக்கிறீர்கள் என்று சற்றே எண்ணி பாருங்கள். கோபம் மற்றவர்களை அழிக்கும் முன்னர் உங்களை அழித்துவிடும், உங்கள் சமாதானத்தை அழித்துவிடும் என்பதை கவனத்திலே கொள்ளுங்கள். நீதிமொழிகள் 29:11 சொல்கிறது, ஞானியோ அதை பின்னுக்கு அடக்கி வைக்கிறான் என்று சொல்கிறது. கோபத்தை அடக்க வேண்டியது அவசியம் பிரியமானவர்களே. நீதிமொழிகள் 14:17 நாம் பார்க்கும்பொழுது, முற்கோபம் கொள்ளும்போது நாம் மூடத்தனமான காரியங்களை செய்கிறோம் என்று பார்க்கிறோம். நாம் கோபக்காரர்களாக இருந்தால் நாமே சண்டைக்கு காரணமானவர்களாகி போவோம். இதை நீதிமொழிகள் 15:18 நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கடும் கோபி ஆக்கினைக்குள்ளாவான் என்று நீதிமொழிகள் 19:19 பார்க்கிறோம். கோபத்தினாலே எந்த ஒரு பயனும் ஏற்பட போவதில்லை என்பதை நாம் அறிய வேண்டும். சரி, இந்த கோபத்தை நாம் எவ்வாறு கட்டுப்படுத்த முடியும்? இங்கே யாக்கோபு அப்போஸ்தலன் மறுபடியும் பிறந்த தேவ பிள்ளைகளுக்கு இந்த ஆலோசனைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார். எனவே மறுபிறப்படைந்த பிள்ளைகளுக்கும் அதிகமான கோபம் வரும் வாய்ப்பு இருக்கிறது. இதை போக்கவே அவர் சொல்லுகிறார், கோபப்படும் முன்னர் சற்று யோசியுங்கள், சற்று தாமதம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறார். தாவீதும் இவ்வாறு சங்கீதம் 4:4 ஆலோசனை கூறுகிறதை நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், உங்கள் படுக்கையிலே உங்கள் இருதயத்தில் பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள் என்று சொல்கிறார். இங்கேயும் கோபத்தை கட்டுப்படுத்த தாமதம் தேவை என்று சொல்லப்படுவதை பார்க்கிறோம். அதாவது கோபம் வரலாம், ஆனால் அது செயலுக்கு வருவதில்லை, மற்றவர்களுக்கு தீமை செய்யும் முன்னர் தாமதப்படுத்திவிட வேண்டும். இந்த தாமதத்தின் போது என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? உங்கள் இருதயத்தோடு பேச வேண்டும். அது எந்த வேளையாகவும் இருக்கலாம், எந்த இடமாகவும் இருக்கலாம். அவ்வாறு நீங்கள் உங்களுடனே பேசும்பொழுது நீங்கள் உங்களை உணர்கிறீர்கள். தேவனுக்கும் உங்களுக்கும் உள்ள உறவு நினைவிற்கு வருகிறது. கோபத்தினாலே வரும் பாதகமான விளைவுகளும் உங்களுக்கு மனத்திரையிலே தோன்றுகிறது. ஆகவே கோபம் செயலாக மாறுவது நின்றுவிடும். பிரியமானவர்களே, ஆவிக்குரிய வாழ்வு என்பது பிரயாசம் இல்லாமல் வந்துவிடாது. நீங்கள் அதற்காக முயற்சி எடுக்கும் பொழுது தேவனுடைய கிருபையினாலும் பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையினாலும் தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களிலே பெறுவதை நீங்கள் காண முடியும். ஜெபிப்போமா. எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இன்று நீர் கற்றுக் கொடுத்த பாடங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மாலே ஜெனிப்பிக்கப்பட்டவர்களாய் காணப்பட எப்பொழுதும் காத்துக்கொள்ளும். ஆண்டவரே, நாங்கள் கேட்கிறதற்கு தீவிரமாயிருக்க உதவி செய்யும். குறிப்பாக உம்முடைய வசனங்களையும் உம்மை குறித்த சத்தியங்களையும் மேலும் மேலும் அறிந்து கொள்ள எப்பொழுதும் வாஞ்சை உள்ளவர்களாய் காணப்பட எங்களை காத்துக்கொள்ளும் ஐயா. நாங்கள் எந்த சூழ்நிலையிலேயும் பேசுவதற்கு பொறுமையோடு இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். அவசரப்பட்டு வார்த்தைகளை அள்ளி வீசிவிட்டு அதை திரும்ப எடுக்க முடியாமல் வேதனைப்படும் நபர்கள் யாராவது இப்பொழுது ஜெபித்துக் கொண்டிருப்பார்கள் என்றால் வரும் காலங்களிலாவது தங்களுடைய நாவை காத்துக்கொள்ள நீரே அவர்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, நாங்கள் கோபிப்பதற்கு தாமதமாயிருக்க நீரே தொடர்ந்து எங்களுக்கு பலன் தர வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். யாக்கோபு மூலமாய் எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுக்கிற அவசியமான சத்தியங்களுக்காக மீண்டுமாய் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460406. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. நீ நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடிரு, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நீதிமொழிகள் 23:17-18. நீ நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடிரு, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நீதிமொழிகள் 23:17-18.